السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الآنف، إن قيد إن قال وإن أنيخ على صخرة استناخ، أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கணவான்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து என்ன தியாகங்களை செய்தார்களோ, என்ன முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ, அந்த முயற்சியின் பாதையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் அனைத்து தியாகங்களையும் அவர்கள் மேற்கொண்டார்களோ, அப்படியான உன்னதமான உயர்தரமான நோக்கத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இன்றைய காலகட்டத்திலே ஃபித்னாவுடைய ஜமான்களிலே பாவங்கள் நிறைந்து வழியக்கூடிய இந்த காலகட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே முஃமினாக இருப்பான், அவன் மாலையிலே காஃபிராக ஆகிவிடுவான். வயூசி ரஜுலு காஃபிரன், ஒரு மனிதன் மாலையிலே முஸ்லீமாக இருப்பான், அவன் காலையிலே காஃபிராக ஆகிவிடுவான். இப்படியான ஒரு பித்னாவுடைய காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தர்பியாவுடைய அமைப்பிலே, எந்த முயற்சியிலே, எந்த முஜாஹதா என்ற அடிப்படையிலே ஆண்களுக்கு மத்தியிலையும் பெண்களுக்கு மத்தியிலையும் நபி அவர்கள் சஹாபாக்களுடன் தியாகம் செய்தார்களோ, அந்த தியாகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இன்று அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய காலகட்டம், இன்று அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை போக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இன்று உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதுதான் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருப்பது. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாத காரணம்தான் இன்று குடிகாரர்களும், இன்று மோசமான நடத்தை உள்ளவர்களும், பாவ செயல்களும் இன்று மலிந்து காணப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. இப்படியான காலகட்டத்திலே தீனுக்காக வேண்டியும், என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும், இஸ்லாத்துக்காக வேண்டியும், இஸ்லாம் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், ஷஆயிருல்லாஹ் வமன் யுஅல்லிம் ஷஆயிருல்லாஹ் ஃபின்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகிய இப்படியான அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய, தீனை பற்றி பேசப்படக்கூடிய விடயங்களுக்காக வேண்டி நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் கொடுக்கிறது இருக்கிறதே, இது நம்முடைய உள்ளத்திலே தக்வா இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். இன்று மனிதர்கள் எத்தனையோ களியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி, இந்த சம்பவத்துக்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதை நாம் பல மாதக்கணக்காக இந்த முயற்சியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது நம்முடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு மூலையிலே அல்லாஹ்வுடைய இறையச்சம் மறைந்து இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, கணவான்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விடயத்துக்கு, ஒவ்வொருவரும் நம்முடைய காரியத்தில் நாம் கண்ணாக இருக்க வேண்டும். உலகம் போகக்கூடிய போக்கை நாம் பார்க்கும் பொழுது இன்று பயமாக இருக்கின்றது, எங்க போய் சேர்ந்து விடுமோ என்ற ஒரு பயம், ஒரு இன்னல், ஒரு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் அனைவர்களும், நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ள, தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய ஊர்ல தீன்படி வாழ்வது இருக்கிறதே, கணவனிடத்தில, பிள்ளைகளிடத்தில, பெற்றோரிடத்தில, ஊர் மக்களிடத்தில் ஒரு மனிதன் தீன்படி வாழ்வது இருக்கிறதே, அவன்
தன்னுடைய உள்ளம் கையில நெருப்பு தணலை வைத்திருப்பதை போன்ற என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவர்களும் இந்த தீனுக்காக வேண்டி முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்திலே அனைவர்களும் நாம் நம்முடைய சிந்தனையில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக நம்முடைய அனைத்து நேரங்களையும் நாம் சிந்தனைகளையும் செலவழிக்க வேண்டும் என்பதிலே நாம் அனைவர்களும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆக அன்புக்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ், பல நிகழ்ச்சிகள், பல தலைப்புகளில் இந்த பயான் நிகழ்ச்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது, ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின், இன்றைய பயானின் தலைப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த, காட்டி தந்த ஒரு குடும்பம், ஒரு குடும்ப வாழ்க்கை, நம்முடைய இல்லறம், அனைத்தும் நாம் வாழக்கூடிய நம்முடைய இல்லறம் எப்படி நல்லறமாவது என்ற ஒரு விடயத்தை நாம் இன்று நாம் பேசி இருக்கின்றோம். இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய, உணர வேண்டிய, தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னகம் எடுத்துக் கொள்ளக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் குடும்பம் என்றும் பொழுது, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய சிந்தனை எதனளவிலே செல்கின்றது? குடும்பம் என்று சொன்னால், கணவனிடத்திலே குடும்பம் என்று சொன்னால் மனைவியுடைய சிந்தனை போகிறது, மனைவிடத்திலே குடும்பம் என்று சொன்னால் கணவனுடைய சிந்தனை போகிறது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு முன்னால், குடும்பத்தை பற்றி நாம், கணவன் மனைவியை பற்றி பேசுவதற்கு முன்னால், அல்லாஹ் நமக்கு ஈமானுக்கு பின்னால், ஈமானுடைய நியமத்துக்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு தந்த ஆகப்பெரிய ஒரு நியம, ஈமானுடைய செல்வம், ஈமானுடைய செல்வத்துக்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு ஆகப்பெரிய ஒரு செல்வம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள். சில பேர்கள் சொல்வார்கள், சாலிஹான குழந்தை, சாலிஹான மனைவி, நல்ல கணவன், இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்வார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, ஒரு அழகான ஒரு பதில் தெரியுமா? ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நியமத், நம்மளை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருப்பது. நம்மளை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருக்கிறது இருக்கிறதே, அது ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு செய்த ஆகப்பெரிய ஒரு நியமத். இன்று எத்தனையோ பேர்கள் தாய் உம்மா என்று கூப்பிடுவதற்கு இன்று தாய் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹி ஸலாம் அவர்களுடைய தாய் மரணிக்கிறார், இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகிறான், ஏ மூசாவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கேட்கிறார், யா அல்லாஹ், நான் என்ன செய்தேன், ஏன் இடத்திலே இப்படி சொல்கிறாய்? அதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், உனக்கு துஆ செய்து கொண்டிருந்த உன்னுடைய தாய் மரணித்து விட்டார், உனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய, உனக்காக வேண்டிய இடம் இறந்த கூடிய உன்னுடைய தாய் மரணித்து விட்டால் உனக்கு துஆ செய்வதற்கு யாரும் இல்லை, நீ கவனமாக இருந்து கொள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒளி அனுப்புகிறான். ஆகவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன விடயத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் குடும்பம் என்று சொல்லும் பொழுது, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய கணவன் மனைவி பிள்ளை குட்டியின் பக்கம் நம்மளுடைய கவனம் திரும்புகிறது. ஆனால் நம்மளை பெற்று வளர்த்த அந்த பெற்றோர்களின் பக்கம் நம்மளுடைய கவனம் திரும்புவதில்லை. அதற்காக வேண்டித்தான் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நாம் அனைவர்களுடைய சிந்தனையிலும் தன்னுடைய கணவனுக்கு மேலால், தன்னுடைய மனைவிக்கு மேலால், தன்னுடைய அனைத்துக்கு மேலால் நம்மளை பெற்று வளர்த்த அந்த பெற்றோர்களை நாம் தலைக்கு மேலால் வைத்திருக்க வேண்டும் என்று நான் கூறியதற்கு பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சில முக்கியமான விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் முதலாவதாக ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் திருமணம் முடித்து விட்டாள் என்று சொன்னால், அவளுடைய இல்லறத்தை அவள் நல்லறமாக இஸ்லாமிய முயற்சியுடன், இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகின்றதோ இதை போன்ற ஒரு வாழ்க்கையை இவள் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி முதலாவதாக அவள் செய்ய வேண்டிய விடயம் அல் கனாஅத். அல் கனாஅத் என்று சொன்னால் அர் ரிலா பில் கலா, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய கணவனை பொருந்திக் கொள்வது முதலாவது விடயம். எனக்கு என்ன ஒரு கடவுளை அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கின்றாரோ, அல்லாஹ் எனக்கு எதை முடிவு செய்திருக்கிறாரோ, அந்த கடவுள் எப்படியும் இருக்கலாம், நெடியவராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், வெள்ளையவராக இருக்கலாம், ஜொப் செய்யக்கூடியவராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கலா கதிர் இல்லாமல் இந்த திருமணம் நடந்திருக்க முடியாது. இந்த கலா கதிரில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் அல்லாஹ் எனக்கு எந்த கணவனை தந்திருக்கின்றானோ அந்த கணவனை நாம் பொருந்திக் கொள்வது. மற்றவர்களை பார்த்து அந்த கணவர், அவர், அந்த வீட்டுக்காரர், நம்மளுடைய குடும்பத்திலே வாழக்கூடியவர், இவர் இப்படி வாழ்கிறார், நான் இவரை திருமணம் முடித்திருக்கலாமே, இப்படிப்பட்டவரை நாம் திருமணம் முடித்திருக்கலாமே என்று மற்றவர்களின் பக்கம் நம்மளுடைய கவனத்தையும் சிந்தனையையும் நாம் சிதறவிட்டுவிடக் கூடாது. நம்மளுக்கு அல்லாஹ் எதை முடிவு செய்திருக்கிறானோ இதுதான் நலவு, இதுதான் நலவு. கார்ல போறவரையும் பென்ஸ் கார்ல போறவரையும் மாடா மாடிகைகள் கட்டுவரையும் பார்த்து நான் இவரை திருமணம் முடித்திருக்கலாமே, நான் இவரை திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழலாமே என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றுக்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள். கார்ல போகிறார்கள், கார்ல போகின்றார்கள், அவர்கள் திருமணம் முடித்து அவர்கள் சந்தோஷமாக போகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு பென்ஸ் கார்ல போகிறார்கள், அழகான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று வெளியிலே தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பங்களிலே இன்று நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கு எதை எழுதியிருக்கிறாரோ அதை நாம் கபூல் செய்ய வேண்டும். முதலாவது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல கனவு, அல்லாஹ் எனக்கு தந்த கனவனை நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் தந்ததை நாம் பொருந்தி கொள்கிறது இருக்கிறது. இதுதான் நம்முடைய ஆரம்பமான விடயம். இன்று உலகத்தில் விபச்சாரம் நடக்கிறதா? இன்று மற்ற மோசமான வாயினால் சொல்வதற்கு கூச கூச்சக்கூடிய மோசமான விடயங்கள் நடக்கிறதா? அதற்கு காரணத்துடைய ஆணி வேறாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்த கணவரை நாம் கபூல் செய்வதில்லை. ஆகவே அன்புக்கு நீ சகோதரர்களே, நாம் அடுத்ததாக நமக்கு மனதில் பணம் மட்டும்தான் நோக்கம் அல்ல, கணவனத்திலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கணவனத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க செய்வான். இரண்டாவதாக விடயம் அல் முஹப்பத் பைன ஸௌஜைன் லில்லாஹி ஃபில்லா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு மனைவி என்பவள் கணவனை அன்பு வைக்க வேண்டும். அல் முஹப்பத்து லில்லாஹி ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விடயத்திலே நேசிக்க வேண்டும். பணம், என்னுடைய கணவர் பணம் இருக்கிறது, என்னுடைய கணவர் அழகாக இருக்கிறார், இதற்காக வேண்டி நாம் அழகுக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டியும் நேசிப்பதல்ல. அன்புக்கு நீ சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேசம் என்பது பணத்துக்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் நேசிப்பது என்பது இது காவிர்களும் கூட செய்கிறார்கள். காவிர்களும் தன்னுடைய கணவரை பணத்துக்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் நேசிக்கின்றார்கள். நாம் யாருக்காக வேண்டி நேசிக்க வேண்டும்? நம்முடைய கணவரை நாம் நேசிக்க வேண்டும். எதற்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாம் நேசிக்க வேண்டும். ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விடயம் என்பது ரெண்டு விதத்திலே அமைந்திருக்கிறது. ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது ரெண்டு விதத்திலே அமைந்திருக்கிறது. முதலாவது அந்த கணவனுடைய பயத்திலே, கணவனுடைய பயத்தால் அவள் கணவனுக்கு கட்டுப்படுகிறாள். இரண்டாவது கட்டுப்படுதல் இருக்கிறது, கணவனின் மீது உள்ள அன்பினால். உண்மையான கட்டுப்படுதல் என்பது கணவனின் மீது உள்ள அன்பினால் நாம் கட்டுப்படுவதுதான் உண்மையான கட்டுப்படுதல். இதான் கணவர் ஏசுவார், கணவர் அதட்டுவார், கணவரை கண்டால் பயம், இதற்காக வேண்டி அவருடைய சொற்பேச்சு கேட்டு நடப்பது, இதற்காக வேண்டி கட்டுப்பட்டு நடப்பது என்பது இல்லை. உண்மையான நம்முடைய குடும்பம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான குடும்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அன்புக்கு நீ தாய்மார்களே, சகோதரிகளே, காவிர்கள் நேசிக்கக்கூடிய அந்த பணத்துக்காக வேண்டியும் அழகுக்காக வேண்டியும் நம்முடைய கணவரை நேசிக்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நேசிக்க வேண்டும். இப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான வாழ்க்கையை தருவான், சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். மூன்றாவது விடயம் அஷ்ஷுக்ரு லஹு, அந்த கணவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மனைவி என்பவள் கணவனுக்கு நன்றி பாராட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும். கணவன் என்பவன் அவன் நம்மிடத்திலே வாழ்ந்தான். காலையிலே இருந்து மாலை வரைக்கும் அவன் வெயிலிலே கடலிலே ஆபீஸிலே ஒவ்வொரு ரீதியிலும் அவன் பாடுபடுகிறான், கஷ்டப்படுகிறான். யாருக்காக வேண்டி அவன் உழைப்பதை அனைத்தையும் அவனா மட்டுமா சாப்பிடுகிறான், அவன் மட்டும் செலவழிக்கிறானா? இல்லை, நமக்கும் நம்ம மூலமாக உண்டான குழந்தைகளுக்காக வேண்டித்தான் அவன் கஷ்டப்படுகிறான். இந்த கணவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கணவர் நமக்கு ஆடை வாங்கி தருகிறார், நமக்கு சாப்பாடு வாங்கி தருகிறார், நமக்கு ஆசையான விடயங்களை வாங்கி தருகிறார். இந்த கணவர் வாங்கி தந்த பொழுது அவருடைய முகத்தை பார்த்து ஜஸாகல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் என்று நீங்கள் எனக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று மனைவிமார்கள் கணவனை பார்த்து சொன்னதுண்டா? இப்படியான வார்த்தைகளை நாம் பிரயோகிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பையை அதிகரித்துக் கொண்டு போவான். கணவனத்திலே ஜஸாகல்லாஹு கைர் என்று சொல்வது ஒரு வெக்கம். மனைவிமார்களுக்கு கணவனத்திலே ஜஸாகல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வான், எனக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை தருவான் என்று கணவனுக்கு முன்னால கணவனுடைய முகத்தில அவருக்காக வந்து நாம் துவா செய்ய வேண்டும். இப்பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நல்லறமாக ஆக்கி தருவான், சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கி தருவான். நாலாவது விடயம் அல் இஹ்திராம். நாலாவது விடயம், மனைவி என்பவள் கணவனை கௌரவமாக கண்ணியப்படுத்த வேண்டும். கணவனுடைய குறைகளை நாம் சொல்லி காட்டுவதோ சுட்டி காட்டுவதோ, அவர் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அதை விரிவுபடுத்துவதோ இல்லை. அல் இஹ்திராம், கௌரவமாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குன்ன லிபாஸுல் லகும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன்ன. மனைவிமார்கள் என்பவர்கள் கணவர்களுக்கு ஆடை, கணவர்கள் மனைவிமார்களுக்கு ஆடை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நாம் ஆடையை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துவோம், இந்த ஆடையை நாம் ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துவோம்? ஆடையை போட்டு விட்டோம் என்று தூக்கி எறிந்து விடுவதல்ல, அந்த ஆடையை நாம் அழகாக கழுகிறோம், அயம் பண்ணுகிறோம், நாம் அலுமறையிலே கொண்டு போய் அழகான முறையிலே மடித்து வைக்கின்றோம். இதே போன்று கண்ணியமாக நாம் ஆடைகளை பயன்படுத்துவதை போன்று நம்முடைய கணவர்களையும் நாம் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும். நாம் எந்த அளவு நம்முடைய கணவர்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ அந்த அளவு நிச்சயமாக கணவர் நம்மை கண்ணியப்படுத்துவார். பெண்கள் மனைவிமார்கள் நம்முடைய கணவனை நாம் கண்ணியப்படுத்தி அவரை உயர்த்தி பேசினால் நிச்சயமாக அல்லாஹ் கணவர் என்பவர் மனைவிமார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கு அல்லாஹ் கொண்டு வருவார். ஆகவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அல் அலாகத்து, தன்னுடைய கணவருடைய பெற்றோர்களுடன் நல்ல தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணம் முடித்து தந்தாச்சு, கணவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார், கணவனுடன் நாங்கள் சேர்ந்து விட்டோம். இதற்கு பின்னால் நம்முடைய கணவருடைய பெற்றோர்களுடன் நம்முடைய தொடர்பை துண்டித்து விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அழித்துவிடும், நாசமாக ஆக்கிவிடும். நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் முன்மாதிரிக்கும் ஒரு தடையாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த பெற்றோர்களிடத்திலே, தன்னுடைய கணவனுடைய பெற்றோரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹதியாக்களை வாங்கி போய் அவருடைய கையிலே கொடுக்க வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய வீட்டுக்கு போக வேண்டும். அவரிடத்திலே சந்தோஷமாக நாம் கதைக்க வேண்டும், இன்பமாக கதைக்க வேண்டும். ஹதியாக்களை கொண்டு போய், நான் மாமி, என்னுடைய மாமாவே, நான் உங்களுக்காக வேண்டி வாங்கினேன், இதை பார்க்கும் பொழுது எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்தது, உங்களுக்காக வேண்டி வாங்கி வந்தேன், நீங்கள் மாத்திரம் சாப்பிட வேண்டும் என்று இந்த மனைவிமார்கள் என்பவர்கள் அந்த கணவனுடைய பெற்றோர்களுக்கு கொடுப்பார்களே. ஆக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வாழ்க்கை என்பது சந்தோஷமான வட்டத்திலே அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே அன்புக்கினிய சகோதரிகளே, ஆறாவது விடயம் உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொறுமை என்பதை நாம் மேற்கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை, பெண்களத்திலே இருக்கக்கூடிய ஒரு முன்கோபம் இருக்கிறது, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று கிடைக்காமல் போனால் அவர்கள் ஆத்திரப்படுவார்கள், பொறுமையை இழந்து விடுவார்கள், சகிப்புத்தன்மையை இழந்து விடுவார்கள். அன்புக்கிறே தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். கணவனிடத்திலே பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கணவனினால் ஒரு பிரச்சனை வருகிறது. இன்று பெண்களிடத்திலே அதிகமானவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஒரு கோட்பாடு என்ன என்று சொன்னால், ஒரு கோரிக்கை என்ன என்று சொன்னால், கணவர் மாறுகள்னால் எங்களுக்கு பெரும் தொல்லை. பல கணவர் என்பவர் அவர் மோசமானவர், அவர் இப்படி நடத்தை உள்ளவர், எங்களால் வாழ முடியாது என்று இன்று அதிகமான தலாக்குகளும் இன்று அதிகமான கல்யாணங்கள் திருமணங்கள் இன்று காவிரி கோட்டிலையும் இன்று நடு ரோட்டுக்கும் வந்துவிட்டது. என்ன காரணம் என்று சொன்னால், கணவன் மார்கள் அவர்கள் கெட்டவர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் மோசமானவர்களாக இருக்கின்றார்கள் என்று பெண்கள் காரணத்தை கூறி அவர்கள் பொறுமையை இழந்து அவர்கள் எதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் தலாக் வரைக்கும் போய்விடுகின்றார்கள். நம்முடைய ஏரியாக்களிலே நம்முடைய சூழலிலே இன்று எத்தனையோ கல்யாணங்கள் திருமணங்கள் நடக்கிறதோ அதே போன்று நாளுக்கு நாள் விவகாரத்தும் தலாக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம், எந்த ஒரு கணவனும் நல்லவனாக இல்லை. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அனைவர்களுக்கும் விளங்கும் அன்புக்கினிய தாய்மார்களே சகோதரர்களே, ஃபிரௌன் என்பவன் யார்? ஃபிரௌன் என்பவன் யார்? இந்த ஃபிரௌன் எவ்வளவு மோசமானவன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த இரட்சகன் என்று அவன் பெருமை அடித்துக் கொண்டு நான் பெரியவன் என்று பண திமிரினால் ஆட்சி திமிரினால் அவன் ஒரு மோசமானவனாக இருந்தான். எப்படி என்று சொன்னால், ஷைத்தான் போய் ஃபிரௌனிடத்திலே கேட்டான், நம்ம ரெண்டுவரையும் விட மோசமான ஆட்கள் வேற யார் ஆட்களும் இருக்கிறாங்களா? அப்ப ஃபிரௌன் என்பவன் ஷைத்தானுடன் அவ்வளவு ஒரு மோசமானவன், இப்படியாக மோசமானவனாக இருந்தவர்தான் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனுடைய மனைவிதான் ஆசியா நாயகி. இந்த ஆக பெரிய ஒரு டப் கெட்டவன், குர்ஆனிலே சபிக்கப்பட்டவன், அனைவர்களும் கெட்டவனுக்கு உதாரணம் காட்டப்படக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய மனைவிதான் ஆசியா நாயகி. அவர்கள் கெட்டவர்களாக இருந்தார்களா? அவர்கள் தலாக்கு போனார்களா? அவர்கள் தன்னுடைய கணவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கிறார் என்று பிரிந்து சென்றார்களா? பொறுமையாக இருந்தார்கள், தன்னுடைய ஈமானை மறைத்துக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே இருந்தார்கள். அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன என்று சொன்னால், சொர்க்கத்தில நபி அவர்களுக்கு மனைவியாக ஆக்கி கொடுக்கின்றான். அல்லாஹ் சொர்க்கத்தில மனைவியாக ஆக்கி கொடுக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆகவே இன்று நாம் பெண்கள் என்பவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இந்திய கணவன் இப்படிப்பட்டவன், அவரை திருத்த முடியாது, அவர் மோசமானவன். அன்புக்கினிய தாய்மார்களே சகோதரர்களே, அவர்கள் மோசமானவர்கள் தான் கணவர்கள் என்பவர்கள். அவர்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குணத்திலே இருப்பார்கள். அவர்களை நாம் திருத்தி பார்ப்பது, சொல்லி பார்ப்பது, அவர்கள் கேட்கவில்லையா? நாம் பொறுமையை இழந்துவிடக்கூடாது. நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம் பொறுமையை இழந்து நாம் ரோட்டுக்கு வருவதாக இருந்தால் அபுகதுல் ஹலால், ஹலால் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பானது அத்தலாக். ஹலால் தலா செல்வது என்பது ஹலால், அந்த ஹலாலிலையும் மிகவும் வெறுப்பானது அல்லாஹ்வுக்கு தலாக். ஆகவே இந்த வெறுப்பான ஒரு விடயத்தை செய்து நம்மளுடைய தீனையும் நம்மளுடைய மார்க்கத்தையும் நாம் பாழாக்கிக் கொள்வதா? அத்தபு தகவல் அல்லா பொறுமையாக இருக்கின்றான். இந்த விடயத்தை அன்பிக்கிற தாய்மார்களே சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் சொல்கிறான் பொறுமை யார் இருக்கின்றார்களோ, பொறுமையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அவர்களுக்கு அருகாமையில் அல்லாஹ் இருக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இருக்கிறான். இப்பொழுது பெண்கள் என்பவர்கள், கணவனால் பிரச்சனை வருகிறதா, தொல்லை வருகிறதா, கணவர் நமக்கு ஏசுகிறார், கணவர் நமக்கு தண்டிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பொறுமையை இழந்து உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். பொறுமையை இழந்து நீங்கள் ரோட்டுக்கு வந்து விட வேண்டாம். மாறாக பொறுமையாக இருந்து வாய் துறக்காமல் உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஏசும் பொழுது, உங்களுடைய கணவர் உங்களுக்கு தண்டிக்கும் பொழுது, செய்யாத குற்றத்தை அவர்கள் சொல்லி உங்களை துன்புறுத்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, உங்களுடைய உள்ளத்தினால் துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த கணவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், என்னுடைய கணவரை சாலிஹான ஒரு கணவனாக ஆக்கி தந்துறியா அல்லாஹ், என்னுடைய கணவரில் இருக்கக்கூடிய கெட்ட தன்மையை இல்லாமல் ஆக்குவது என்று நீங்கள் மனதுக்குள்ளால் துவா செய்யுங்கள். அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு தயாராகவும், அந்த நீங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு உதவி செய்வதற்கும் பதில் அளிப்பதற்கும், இன் அல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான், அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாக இல்லை. நீங்கள் பொறுமையாக இருக்கின்றீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் நம்முடைய கணவனுக்கு இதா செய்ய வேண்டும். நம்முடைய கணவனுக்கு இதா செய்தோம் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹ் நம்மளை உயர்தரமான சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களை சீராக ஆக்குவார். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்கிறான், அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவர்களுடைய சந்ததிகளை நாங்கள் பெரும் இமாம்களாக மாற்றினோம். இந்த ஆயத்துடைய உண்மையான விளக்கம் என்னது சொன்னால், பெற்றோர்கள் என்பவர்கள் தாய்மார்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் உலமாக்களாக மாற்றுவான். அவருடைய குழந்தைகளை அல்லாஹ் ஊர் சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் மாற்றுவான். இன்று பாருங்கள், நம்மளுடைய ஊரிலே நாம் வசிக்கின்றோம். நம்முடைய ஊரிலே எந்த பெற்றோர்கள் பொறுமை இல்லாமல் பொறுமை இழந்து சண்டை பிடித்துக் கொண்டு ரோட்டு வழியையும் வீதி வழியையும் அவர்கள் பொறுமை இல்லாமல் இருந்தார்களோ என்று அவர்களுடைய பிள்ளைகள் நடுவோட்டிலே இருக்கின்றார்கள். இவர்களுடைய எந்த பெற்றோர்கள் அவர்கள் பொறுமையுடனும் தனக்கு கஷ்டம் வரும்பொழுது அனைத்தையும் சகித்துக் கொண்டு அவர்கள் இருந்தார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் என்று சமுதாயத்திலே ஒரு மேலிடத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், அவர்கள் பெற்றோர்கள் குடும்ப தலைவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவருடைய சந்ததி ஏழு சந்ததிகளுக்கு அல்லாஹ் உலமாக்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக அன்புக்கினே சகோதரிகளே, பொறுமை என்பதை நாம் இழந்துவிடக் கூடாது. ஏழாவது விடயம் அல் மஷ்வரா, நம்முடைய கணவனத்திலே நாம் மஷ்வரா செல்ல வேண்டும். கணவனத்திலே நாம் முடிவு செல்லக்கூடாது, இதை செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் இப்படி இதை செய்யுங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று நாம் கட்டளையிடுவதல்ல, அவர்களுக்கு முடிவு செய்வதல்ல. இதை இப்படி செய்தால் நல்லதே, இதனுடைய மஷ்வரா இப்படி செய்தால் நல்லதே, இதை ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள், இதற்கு இந்த ஒரு வழியும் முறை இருக்கிறது, இது நல்லமா என்று பாருங்கள் என்று நாம் மசூரா செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனிலே சொல்கிறான், அந்த கணவன் மனை இரண்டு பேர்களும் சேர்ந்து மசூரா செய்யுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் எத்தனை ரகாத் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லல. அசர் எத்தனை ரகாத் குர்ஆனில் சொல்லல. மகரிப் எத்தனை ரகாத் குர்ஆனில் சொல்லல. இஷா எத்தனை ரகாத் குர்ஆனில் சொல்லல. ஆனால் எத்தனை ரகாத் என்று, அசர் என்பது எத்தனை ரகாத், ஐவேள தொழுகை என்பது இத்தனை இத்தனை ரகாத் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லாத அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான், கணவன் மனைவி இரண்டுவர்களும் மஷூரா செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான். இப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம், தொழுகையுடைய ரகாத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறாமல் கணவன் மனைவி இருவர்களும் மஷூரா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம். குடும்ப வாழ்க்கை நம்முடைய குடும்பம் முன்மாதிரியான குடும்பம் ஆவதற்கு அல்லாஹ் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகள் இவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எட்டாவது விடயம் அஸ்ஸலாமுல் காமில், அஸ்ஸலாமுல் காமில், நாம் நம்முடைய மனைவிமார்கள் இந்த கணவன்மார்களை அவர் வீட்டுக்கு வரும் பொழுது அல்லது வீட்டை விட்டு அவரை நாம் வழி அனுப்பும் பொழுது பூர்த்தியான முறையிலே நாம் சலாம் சொல்ல வேண்டும். இன்று தாய்மார்கள் இன்று பெற்றோர்கள் இன்று மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், இன்று தன்னுடைய கணவனிடத்திலே சலாம் சொல்லி எத்தனை நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். பாருங்கள், காசு இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் சலாம் பரக்கத் ரஹ்மத் வீட்டுக்குள்ளே அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய பரக்கத் எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இன்று குடும்பத்தில் சுனாமி, இன்று குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத அலறல்களும் ஓசைகளும் சகோதரிகளே, சுனாமியை கண்ணால் கண்டவர்கள், சுனாமியை கண்ணூடாக பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், நமக்கு நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன், நமக்கு வந்த சுனாமியை விட ஆகப்பெரிய ஒரு சுனாமி என்ன தெரியுமா? நமக்கு வந்த சுனாமியை விட, நாம் கண்ணூடாக பார்த்த சுனாமியை விட, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் பல உயிர்களை கொள்ளையடித்துக் கொண்டு உயிர்களை சூறையாடி கொண்டு சென்ற அந்த சுனாமியை விட ஆகப்பெரிய ஒரு சுனாமி, வெள்ள அனர்த்தம் வந்தது, வெள்ளத்தை விட பூமி அதிர்ச்சி வந்தது, பூமி அதிர்ச்சியை விட பூகம்பம் வந்தது, பூகம்பத்தை விட ஆகப்பெரிய ஒரு சுனாமி என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள கணவன் மனைவி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இருக்கிறதே, இது ஆகப்பெரிய ஒரு சுனாமி. சுனாமி ஒரு வளர்ந்த ஒரு திறந்தாம் வந்துச்சு, சுனாமி ஒரு தரந்தான் வந்துச்சு, அது வந்த உடனே அப்படியே மௌத்தாகாக்கள், மௌத்து மௌத் இல்லாதாக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இருக்கிறதே. இது மௌத்தாக வரைக்கும் துடிக்க துடிக்க சுனாமி. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிம்மதி எதில் வைத்திருக்கிறது? இந்த நிம்மதியை ஷரியத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலிலே எதிலே வைக்கப்பட்டிருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும், நிம்மதியான வாழ்க்கை உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டும். இன்று மனைவிமார்கள் கணவனை பார்த்து, கணவன்மார்கள் மனைவியை பார்த்து நாம் சலாம் செல்வது உண்டா? அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, தன் சகோதரிகளே, நாம் மூவர்களும் நம்முடைய வாழ்க்கை ஏன் பின்னடைவிலே போகிறது என்று நாம் எல்லாரும் அனைவர்களும் காரணம் கேட்டால் பொருளாதார பிரச்சனையை சொல்கிறோம். ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் கொள்கிறது இல்லை, ஏன் இப்படி போகுது, ஏன் உங்களோட குடும்ப வாழ்க்கை இப்படி போகிறது என்று சொன்னால் அனைவர்களும் சொல்வார்கள், பொருளாதார பிரச்சனையை கூறுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை கொண்டு ஒன்றும் ஆகுவதில்லை, பொருளாதாரத்தை கொண்டு ஒன்றும் ஆகுவதில்லை. சரிய சொல்லிக்கு தீன் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது, இதை நாம் பரப்புங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவரிடத்திலே போகும் பொழுது, வெறும் பொழுது பக்கத்தை விட்டு சலாம் சொல்லுங்கள். நம்முடைய அனைத்து மானத்தையும் நாம் கணவனுக்கு முன் ஒப்படைத்து விட்டோமே. நம்முடைய அனைத்து ஆவரத்தையும், மறைக்க வேண்டிய பகுதி, அனைத்து வெட்கத்தையும் கணவனுக்கு முன்னால் நாம் ஒப்படைத்திருக்கிறோம். ஏன் கணவனை பார்த்து நாம் வெட்கப்பட? சலாம் சொல்வதற்கு வெட்கமா? கணவனுக்கு மனைவியை பார்த்து சலாம் சொல்வதற்கு வெட்கம்? அன்புக்குரிய சகோதரர்களே, கணவான்கள், நாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈகோ, அதை நாம் கலட்டிவிட வேண்டும். நாம் எப்படி ஆடையை கலற்றுவோமோ, நாம் எப்படி நம்முடைய சிறுப்பறை செருப்பை நாம் கலட்டி விடுகிறோமோ, அதே போன்று பெரிய தனங்களை, பக்கங்களை நாம் கணவனுக்கு முன்னால் கலட்டிவிட வேண்டும். நல்ல முறையிலே பேசுங்கள், அன்பான வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே வரக்க செய்வான். அடுத்ததாக ஒன்பதாவது விடயம், அத்தையும் மனைவி என்பவள் கணவனுக்கு முன்னால் அலங்காரமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்திலே ஆகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பழக்கம் என்ன என்று சொன்னால், இன்று அனைத்து பெண்களும் அலங்கரிப்பது வெளியிலே செல்வதற்காக வேண்டித்தான். இன்று அனைத்து பெண்மணிகளுடைய அலங்காரமும் டிசைனும் அவர்களுடைய ஸ்டைலும் அவர்களுடைய மேக்கப்பும் எதற்காக வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இன்று ஆடவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும், அந்நியர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும் தான் இருந்து கொண்டிருக்கிறதே ஒழிய, இன்று தனக்கென்று ஹலாலான, தனக்கென்று ஹலாலான, எனக்குரிய, எனக்கு பிரத்யோகமான இந்த கணவனுக்கு தன்னுடைய அழகை காட்ட வேண்டுமே என்று இன்று எந்த பெண்களும் அலங்கரிப்பதல்ல. வெளியிலே செல்வதற்காக வேண்டி குளிக்கின்றாள், வெளியிலே செல்வதற்காக வேண்டி எண்ணெய் போடுகிறாள், வெளியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மேக்கப்புகள் செய்கிறோம். ஆனால் கணவன் வீட்டுக்கு வந்துவிட்டான், அவனிடத்திலே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று குளிப்பவர்கள் உண்டா? அவனிடத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சுத்தமாக இருப்பவர்கள் உண்டா? உதாரணமாக சொல்வார்கள் சில கணவர்கள், என்னுடைய மனைவி என்பவள் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது பேயாக இருக்கிறாள், வீட்டை விட்டு வெளியாகினால் மகாராணியாக மாறிவிடுகிறாள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் அசையன் கமா தசையனுலி, அந்த ஆயிஷா நாயகி எனக்கு அலங்கரிப்பாள். நான் வீட்டுக்குள்ள வந்தா அவர்கள் படுத்திருந்தா எழும்புவாங்க, எழும்பி கொஞ்சம் அழகாகுவாங்க. அவர்களுடைய ஏதாவது முடிகள் அங்குமிங்கும் சிதறி போயிருந்தால், நான் வீட்டுக்குள்ள வரக்கூடிய சப்தம் கேட்டால் அவர்கள் உடனடியாக தன்னுடைய தலையை வாரி அழகாக உட்கார்ந்து கொண்டு சிரித்த முகத்துடன் என்னை அவர்கள் வரவேற்பார்கள், சிரித்த முகத்துடன் வரவேற்பார்கள். அதற்காக வேண்டி நபி அவர்கள் சொல்கிறார், அன அசல் செய்ய, அவரும் அழகாக இருக்கிறார், அவளும் நான் வருவேன் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வருவேன் என்று அவள் அலங்கரித்து இருக்கிறாள், இப்பொழுது நானும் என்ன செய்கிறேன், என்னை அலங்கரித்துக் கொள்கிறேன், என்னை அலங்கரித்துக் கொள்கிறேன். அன்புக்கு நீ சகோதரி, கணவன் என்பவன் அவனுடைய அழகை மனைவிக்கு காட்ட வேண்டும், மனைவி என்பவள் தன்னுடைய முழு அழகையும் கணவனுக்கு காட்ட வேண்டும். இன்று அனைத்து அழகுகளும் எங்கே காட்டப்படுகின்றது? இன்று அனைத்து தன்னுடைய கணவன் இன்று வேறொருவரின் பக்கம், இன்று ஹராசின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறானா? இன்று குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரிவுகள் ஏற்படுகிறதா? அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? இன்று பெண்கள் அவர்கள் எந்த முறையிலே, எந்த இடத்திலே எந்த இடத்துல எதை வைக்காம, அலங்காரம் என்பது கணவனுக்குரியது, இந்த அலங்காரத்தை கணவனுக்கு காட்டாமல் ரோட்டிலே செல்லக்கூடிய ஆடவர்களுக்கு காட்டினால் அது அநியாயம். அலங்காரம் என்பது தன்னுடைய கணவருக்கு காட்ட வேண்டும், தன்னுடைய அழகை தன்னுடைய உடம்பை தன்னுடைய கணவருக்கு காட்ட வேண்டும். இதை கொண்டு போய் ஆடவர்களுக்கு காட்டினார். அநியாயம் அவ்வளவு முழுவாங்க உங்களுக்கு ஆமா, இந்த அநியாயத்துக்கு கியாமத்து நாளையில் பதில் சொல்லியாக வேண்டும். அதே போன்று கணவன் என்பவன் தன்னுடைய மனைவியைத்தான் பார்க்க வேண்டும். இதுதான் முறை. நீதம் என்னவென்று சொன்னால், நீதம் மார்க்கம் தீர்ப்பு என்ன என்று சொன்னால், கணவன் என்பவன் தன்னுடைய மனைவியை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இவன் மனைவி இல்லாமல் வேறொரு பெண்ணை பார்ப்பானாக இருந்தால் இது அநியாயம். இந்த அநியாயத்துக்கு அவன் கியாமத்துடைய நாளையிலே பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த கணவன் ஏன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான்? ஏன் இந்த கணவன் வேற ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பெண்கள் என்பவர்கள் வீட்டிலே பார்க்கப்படுவதற்குரிய ஒழுங்குமுறையிலே இல்லாமல் இருக்கின்றார்கள். கணவனுடைய கண்குளிர்ச்சிக்கு இல்லாமல் இருக்கின்றார்கள். கணவனுடைய கண்குளிர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். குர்ரத்து அயின், குர்ரத்து அயினாக இந்த மனைவிமார்கள் கணவனுக்கு இருப்பார்களாக இருந்தால், இந்த கணவன்மார்கள் இன்னொரு பெண்ணின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்த மாட்டார்கள். ஆகவே அன்புக்கினை சகோதரர்களே, தாய்மார்களே, முக்கியமானவர்களே, அத்ததையில் நாம் அழகாக வேண்டும். நாம் வெளியிலே போகும் பொழுது நாம் அழகாகுவதல்ல, நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் அழகாக நாம் மனம் பூசி நாம் சுத்தமாக இருந்தால் மனம் கணவனுடைய மனம் சந்தோஷமாகும். இன்பமான வாழ்க்கை நம்முடைய குடும்பம் இல்லறம் நல்லறமாவதற்கு காரணமாக இருக்கும். 10வது விடயம் அத்தபாதுல் பில் ஹதாயா, ஹதியாக்களை கொடுக்க வேண்டும். மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு ஹதியாக்களை கொடுக்க வேண்டும். மனைவிமார்கள் புத்தருக்கு தெரியாமல், அதாவது யாருக்கும் தெரியாமல், தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை வாங்கி வைத்து அவருடைய கல்யாணம் இதை கொண்டாட வேண்டும் என்றல்ல, அவர் பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றல்ல, அவர் பிறந்த நாளை அல்லது கல்யாண நாளை அல்லது ஒரு முக்கியமான ஒரு நாள் அல்லது மாதத்தில் அல்லது பிறந்தால் நாள் இந்த ஒரு நாளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனைவிமார்கள் ஒரு ஆசையான ஒரு சின்ன ஒரு கிஃப்டையாவது நாம் வாங்கி அதில் ஒரு கவிதையை எழுதி அல்லது வேற ஏதாவது ஒன்று நாம் செய்து இந்த கணவன் இந்த மனைவி என்பவள் கணவனுக்கு தெரியாமல் அவருக்கு எதிர்பார்க்காத ரீதியிலே அந்த கணவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த கணவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் பெறும். ஹதியாக்களை கொடுக்க வேண்டும், ஏதாவது கொடுக்க வேண்டும். இந்த பொருள் உங்களுக்கு விருப்பம் அல்லவா? இதை நான் என்னுடைய வாப்பாவுடத்திலே சொல்லி உங்களுக்காக வேண்டி வாங்கி வச்சேன், நான் இதை சாப்பிடுவேன். இன்று இது நடைபெறுகிறதா? இது நடைபெறுகிறதா நம்முடைய வாழ்க்கையில்? இன்று யோசித்து பாருங்கள். ஆண் கொடுக்கிறார், அதே போன்று ஆண்களும் கொடுக்க வேண்டும், அதே போன்று பெண்களும் கொடுக்க வேண்டும். பெண்கள் சொல்லலாம் காசு இல்லை என்று, நாங்கள் உழைக்கவில்லை என்று, ஆனால் பெண்கள் நினைத்தால் அவர்கள் காசை மிச்சம் முடிக்கவும் முடியும். நான் சொல்வது ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக இல்லை, ஒரு 50 ரூபாய் ஒரு 100 ரூபாய் ஒரு காசை எடுத்து இந்த கணவருக்காக வேண்டி நாம் எவ்வளவு காரியங்களை ஹதியாக்களை கொடுப்பதன் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஹதியா கொடுங்கள், நீங்கள் ஹதியாக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறுங்கள், உங்களுக்கு மத்தியிலே அன்பு வளருங்கள். இன்று நம்முடைய கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த ஹதியாக்கள் கொடுக்கப்படக்கூடிய விடயம் இன்று இல்லாமல் போய்விட்டது. 11வது விடயம் என்னவென்று சொன்னால், அஸ்ரூரு வல் பஹ்ஜா, அஸ்ரூரு வல் பஹ்ஜா. கணவன் நம்முடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவன் என்ன நாம் என்ன பிரச்சனையிலே இருந்தாலும் கணவனிடத்திலே நாம் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாலிஹான பெண் இருக்கிறதே அது ஒரு வெள்ளை காகம் போன்று சொன்னார்கள். சாலிஹான மனைவி ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது வெள்ளை காகத்தை போன்றார்கள். நாம் கண்டது அனைத்தும் கருத்த காகம், வெள்ள காகம் கிடைப்பது நாதில் அபூர்வம். உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில ஒன்றுதான் கிடைக்கும். இதே போன்றுதான் சாலிஹான மனைவி கிடைப்பது என்பது அபூர்வம். சாலிஹான மனைவி கிடைப்பது என்பது அபூர்வம். நான் சாலிஹான மனைவியாக ஆகிவிட்டேனா என்றால் அது பெரிய ஒரு பாக்கியம். அதற்கு நபி அவர்கள் அடையாளம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் சாலிஹான மனைவியாக இருக்க வேண்டுமா? நம்மளுடைய மனைவி சாலிஹான மனைவியாக இருக்கிறாளா என்று பார்க்க வேண்டுமா? 3 விடயத்தை நபி அவர்கள் அலாமத் அடையாளமாக காட்டியிருக்கிறார்கள். இதா ரஆஸுக ஸர்ரத், இதா ரஆஸு ஸர்ரத். உன்னுடைய மனைவியை நீ பார்க்கும் பொழுதும், உன்னுடைய மனைவியை நீ பார்க்கும் பொழுதும் அவளை பார்த்தால் உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். பாருங்க நம்பிக்கை, நீ தாய் சகோதரர்களே, தாய்மார்களே, மனைவியை பார்த்தால் சந்தோஷம் பாரதிருக்கிறதானே, இது சாலிஹான மனைவியுடைய ஒரு அடையாளம். கணவன் வெளியிலே இருந்து வரும்பொழுது மனைவி என்பவள் சுத்தையை முகத்தை தூக்கி கொண்டும் அவள் ஒரு செழிப்பு இல்லாமல் இருந்தால் கணவனுக்கும் வாழ்க்கை இன்பமாக இருக்காது, மனைவிக்கும் வாழ்க்கை இன்பமாக இருக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த மனைவியை பார்க்கிறாயா, அந்த மனைவியை பார்க்கும் பொழுது உனக்கு கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும், சந்தோஷம் ஏற்பட வேண்டும். இரண்டாவது உடையம் சொன்னார்கள், அந்த பெண் என்பவள் எப்படி என்று சொன்னால், நீ அவளை விட்டு போனால் அவள் உன்னுடைய பணத்தை பாதுகாப்பாள், உன்னுடைய பொருளாதாரத்திலே உன்னுடைய காசிக்கு அவள் மோசடி செய்ய மாட்டாள், அவளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய பணத்தை அவள் பாதுகாப்பாக வைப்பாள். அடுத்ததாக தன்னுடைய கற்பை பாதுகாப்பாள். தன்னுடைய கற்பை பாதுகாப்பது என்பது இரண்டு முறை இருக்கிறது. ஒன்று, தான் தன்னை இன்னொரு ஆண் பார்க்கக்கூடாது, தான் இன்னொரு ஆணை பார்க்கக்கூடாது. சென்று விடையவில்லை. இன்று பிறக்கின ஆரம்பத்தில் சொன்ன விடயம், தன்னுடைய கணவரை தான் கபூல் செய்யாமல் இருப்பதற்குரிய காரணம் இதுதான். நாம் என்ன செய்கிறோம், நாம் மூடிக் கொள்கிறோம், நம்மளை யாரும் பார்க்காமல் ஆக்கிக் கொள்கிறோம், ஆனால் நாம் மற்றவர்களை பார்க்கிறோமே, இது தவறு இல்லையா? இது தவறு. உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அப்ப தன்னுடைய கற்பை பாதுகாப்பது என்று சொன்னால் என்ன அவருடைய அர்த்தம், தன்னுடைய உடம்பை, தன்னுடைய உடம்பை வேற எந்த ஒரு ஆணுக்கும் காட்டக்கூடாது, அதே போன்று வேற ஒரு ஆணை நாம் பார்க்கவும் கூடாது. நமக்கு ஹலால் நம்முடைய கணவர் மாத்திரம்தான். ஆகவே அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய குடும்பம் முன்மாதிரியான ஒரு குடும்பமாக, இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு குடும்பமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விடயங்களை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது அது ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்திலேயே, உலகத்திலேயே ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்திலே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படியான இந்த 11 விடயங்களையும் பேணிய ஒரு குடும்பம் இருக்குமே என்று சொன்னால், நிச்சயமாக என்னுடைய ஆய்வின்படி, ஹதீஸுடைய ஆய்வின்படி, குர்ஆனுடைய வழிகாட்டலின்படி அவர்கள் சொர்க்கத்தை உலகத்திலே அனுபவிப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்தை உலகத்திலே அனுபவிப்பார்கள். அல்லாஹ் சொல்லான், ஃபலா யமூதூன ஃபீஹா மௌதத்தன் இல்லா மௌதத்தன் ஊலா. மனிதர்கள் சொர்க்கவாதிகள், அவர்கள் சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மௌத்து தான் இல்லையா? சொர்க்கத்தில் மௌத்தே இல்லை. சொர்க்கத்தில் மௌத்து இருக்கிறதா? சொர்க்கத்தில் நுழைந்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு மௌத்தே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஒரு மௌத்து தான் இருக்கிறது என்று. அப்ப எங்க மௌத்தாகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சொர்க்கத்துடைய வாழ்க்கை என்பது உலகத்திலேயே ஆரம்பிக்கின்றது. சொர்க்கத்துடைய வாழ்க்கை என்கிறது உலகத்திலேயே ஆரம்பிக்கிறது. இடையிலே ஒரு மௌத்து வருகிறது, மௌத்துக்கு பின்னால் மீண்டும் அவர்கள் சொர்க்கத்துக்கே போகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய உலகம், நம்முடைய துனியா என்பது சொர்க்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய குடும்பம் என்பது சொர்க்கமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நாம் இந்த 11 விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இல்லறம் நல்லறமாகும். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவரும் சகிப்பு தன்மையுடன், நான் சென்ற விடயத்திலே ஒரு முக்கியமான விடயம்தான் பொறுமை. உங்களிடத்திலே பொறுமையை இழந்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கணவனை திருத்த வேண்டுமா? உங்களுடைய கணவர் மோசமான பழக்கங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் ஒரே ஒரு விடயம் செய்யுங்கள். உங்களுடைய கணவர் உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது, உங்களுடைய கணவர் உங்களை தண்டிக்கும் பொழுது, உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஏசும் பொழுது நீங்கள் வாய் துறக்க வேண்டாம். நீங்கள் வாய் துறக்க வேண்டாம், மாறாக நீங்கள் உள்ளத்துக்கு நாள் துவா செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய கணவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தேன், என்னுடைய கணவருடைய தொழிலே பறக்க செய்தேன், என்னுடைய குழந்தையை ஹாபிதாக ஆக்கினேன், என்னுடைய குழந்தையை ஆய்வாக ஆக்கினேன். உங்களுடைய உள்ளத்தில் என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை செஞ்சு துவா செய்யுங்க. நிச்சயமாக இன்னல்லாக மாற்றாதீர். ஏன் நான் இந்த விடயத்தை மீண்டும் ஒரு விட சொல்கிறேன் சொன்னால், நம்முடைய இலங்கையில், நம்மளுடைய இலங்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு கணவன் ஒரு மனைவி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடிச்சு பெரிய அளவில் பிசினஸ், பெரிய அளவில் பிசினஸ் செஞ்சு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்னென்னால் அந்த கணவருக்கு அந்த பிசினஸ்ல லாஸ்ட் ஆகுது. ஒருவர் காசு கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், அந்த கடன் கொடுக்க இயலாம இவர் கொடுக்கல. இப்ப இவருக்கு பெரிய ஒரு லாஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் செஞ்சிக்கலா? இவர் சொல்லுகிறார் மனைவியை பார்த்து, அன்பான மனைவியே, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எனக்கு உழவு லொஸ்ட் ஆகிவிட்டது, நான் வெளிநாடு போக போகிறேன், நீங்கள் உங்களுடைய தாயுடைய வீட்டுக்கு போங்கள். தாயுடைய வீட்டுக்கு போய் சில நாட்கள் நீங்கள் இருங்கள், ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ இருங்கள், நான் போய் என்னுடைய கடன்களை அடைத்து விட்டு நான் மீண்டும் பெறும் வரைக்கும் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் வெளிநாடு செல்கிறார். இப்பொழுது இந்த பெண்மணியும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகிறார். தாய் வீட்டிலே வாப்பா இருக்கிறார், தம்பி இருக்கிறார், மைனிமார்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பெற்றோர்கள் எப்படி அந்த பெண்மணிக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், உனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்து தந்தோம், திருமணம் முடித்து தந்தோம், ஆனால் அப்படி இருந்தும் நீ உன்னுடைய கணவனன் வாழாமல் மீண்டும் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறாய் என்று இந்த பெற்றோர்கள், தம்பிமார்கள், மைனிமார்கள் இந்த பெண்மணியை ஏற்றுகிறார்கள். இவர்களும் மதிப்பு மறுபதை கொடுத்து கொடுத்து அவர்கள் பல கஷ்டப்பட்டு ஏறாமல் இப்படியாக ஒரு பயான் நிகழ்ச்சி இப்படியாக ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு அந்த பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி வந்து இந்த விடயம் அவனுக்கு மிகவும் அழகாக பிடித்து விட்டது. இந்த விடயம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறார் என்ற இந்த விடயம் அவர்களுக்கு பிடித்து விட்டது. இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்கிறாள். கேட்டதற்கு பின்னால் வீடு திரும்புகிறாள். வீட்டில் போனால் தன்னுடைய தம்பிமார்கள், தன்னுடைய நானாமார்கள், மைனிமார்களுடைய வேலை எல்லாத்தையும் இவருக்கு தான் கொடுக்கிற, மிகவும் கஷ்டம், ஒரு நிம்மதி இல்லாமல் நாம் மௌத்தாயிடுவோமா, நம்ம மௌத்தாயிடுவோமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களால் கஷ்டம் பெறும் பொழுது ஒரு பெண் என்பவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள். ஆனால் இந்த பெண்மணி இவ்வளவு நாளும் ஏசினாள், ஆனால் இப்ப வாயை மூடிக்கொண்டிருந்தாள். இப்ப உள்ளத்தால துவா செய்யறா. வாப்பா ஏசும் பொழுதும், உம்மா ஏசும் பொழுதும், நானாமார்கள் ஏசும் பொழுதும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வாய் மூடிக்கொண்டிருந்து உள்ளத்துக்குள்ளால் துவா செய்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய கணவர்களுக்கு நல்ல தொழிலை கொடுத்துறியா அல்லாஹ், நாங்கள் ரெண்டு வரும் வசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஊட்ட தந்துறியா அல்லாஹ் என்று துவா செய்கிறாங்க. ரெண்டு துவா தான் செஞ்சாங்க. ரெண்டு துவாவை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, அப்படின்னா இவ்வளவு ஏசுறம், நீ ஒரு ஜடமாக இருக்கிறீ, இவ்வளவு ஏசுறம், நீ ஒரு ஜடமாக இருக்கிறே, உன்னை எந்த பதிலும் வரலே என்று அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஒன்றும் பேசல, வாய் மூடி இருக்கிறார். அன்புக்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு ரெண்டு கிழமை ஆகிறது, கணவர் கோல் இருக்கிறார், கணவர் கோல் இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு தர வேண்டிய அந்த கடனை அந்த சகோதரர் தந்துவிட்டார், அவர் தந்துவிட்டார். இப்பொழுது நான் என்னுடைய கடன் அனைத்தையும் நான் நிவர்த்தி செய்து விட்டேன். இடத்திலே இருந்த மிச்சமான காசிக்கு என்னுடைய சகோதரருடைய ஒரு வீட்டை வாங்குவதற்கு நான் அட்வான்ஸும் கொடுத்து விட்டேன். நான் ஒரு மாசத்துக்குள் டிக்கெட் போட்டுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் நான் வீடு திரும்புகிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, கணவான்களே, தாய்மார்களை பாருங்கள், இதுதான் சாதிப்பது, இதுதான் குடும்பம் சாதித்து காட்டுது. அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு நிச்சயம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்திலே நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. நாம் முஸ்லீம்கள், நாம் பயான் நிகழ்ச்சிகளை கேட்டு கேட்டு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மிருதுவாக ஆகிவிட்டது. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளன் இருக்கிறான். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, கணவான்களே, நாம் இந்த ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்பதை நம்முடைய சந்ததிகள் உருவாகுவதற்கும் நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சந்ததிகள் உருவாகுவதற்கு பெற்றோர்களாகிய தாய்மார்களாகிய நாம் காரணகர்த்தாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் வாழ்க்கையிலையும் பரக்க செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் நாங்கள் அதிகமான பாவங்களை செய்துவிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, உனக்கு மாறு செய்வதிலே எங்களுடைய நேரங்கள் காலங்கள் கழிந்து விட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த கண்ணினால எவ்வளவு ஹராத்தை செய்துவிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எவ்வளவு ஹராத்தை இந்த கண்ணினால பார்த்து விட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், நீ தந்த கண், யா அல்லாஹ், இந்த கண்ணினால் எவ்வளவு ஹராத்தை பார்த்து கோப பார்வையை சம்பாதித்து விட்டோம். யா அல்லாஹ், இந்த காதினால் எவ்வளவு ஹராத்தை கேட்டுட்டோம். யா அல்லாஹ், இந்த நாவினால் எவ்வளவு ஹராத்தை பேசிட்டோம். யா அல்லாஹ், மற்றவர்களுடைய குறையை பேசிட்டோம். யா அல்லாஹ், பொய்யை பேசிட்டோம். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை விட்டு தூரமாகிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவிகளாக விட்ட கையை நினைக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள்லாம் பலவீனமானவர்கள். யா அல்லாஹ், நாங்கள்லாம் பலவீனமானவர்கள். யா அல்லாஹ், நீயோ எஜமானன். யா அல்லாஹ், நீ மன்னிக்க தெரிஞ்சவன். யா அல்லாஹ், நீ மகா கிருபையாளன். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சது. யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளியில ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதில், உன்னுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், உனக்காக வேண்டியே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சது. யா அல்லாஹ், நாங்கள் பேசின விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பல் ரஹ்மான், எங்களுடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சிரியா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ், நிம்மதிகரமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பேச்சினைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் விட்டு நீக்கிறியா அல்லாஹ். தீனோட வாழ்ந்து தீனோட மௌத்தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், சக்கராத்துரிய வேதனையை நேசாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், கபருடைய வேதனையை நேசாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உயர்தரமான சுவர்க்கத்தில் ஃபிர்தௌஸே ஆலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பல் ரஹ்மானே பலவீனமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உங்களுடைய தண்டனையை தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பல் ரஹ்மானே எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். பல நாட்களாக நாங்கள் உன்னுடைய இந்த தீனுடைய பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் காணவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெரிய ஒரு மாற்றத்தை தந்திரியா அல்லாஹ். எங்கள் மூலமாக யா அல்லாஹ், முழு சமுதாயத்திற்கும் நேர்வழியை கொண்டு போய் சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பல் ரஹ்மான் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கிறியா அல்லாஹ். அந்த சீதேவிகள் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் யா அல்லாஹ். அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய ரத்தங்களை வேறுமையாக சிந்தினார்கள் யா அல்லாஹ். மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் எங்களுக்காக வேண்டி பாடுபட்டார்கள் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு இதாயத்தை கொடுத்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்திரியா அல்லாஹ். அவர்கள் சண்டை சித்தரை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்களை எத்தனையோ பெற்றோர்கள் கபராணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த கௌரார்களுடைய கபலை அல்லாஹ் சொர்க்கத்து பூங்காவனமாக மாற்றி கொடுத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை தொழுகையாளி ஆக்கிறியா அல்லாஹ். தீன்தாரியாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை குற்றம் பிடிச்சாத யா அல்லாஹ். அவர்கள் பாவர மக்கள் யா அல்லாஹ். அவர்கள் படிக்காத மக்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை குற்றம் பிடிச்சிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்கிட்ட கிஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். உனக்கிட்ட கதறி கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னை விட்ட எங்களுக்கு வேற யாரும் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையா அல்லாஹ் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். சண்டைகள் சச்சரவுகள் பிறத்திலே இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய முன்மாதிரியான குடும்பமாக எங்களுடைய குடும்பங்களை மாற்றிக் கொண்டிருந்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை கைவிற்றானயா அல்லாஹ். எங்களை கைவிற்றானயா அல்லாஹ். நீ விட்டா எங்களை கைவிட்டு போறதுக்கு யாருமே இல்லையா அல்லாஹ். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாயா அல்லாஹ். நாடியவர்களை கேவலப்படுத்துவாயா அல்லாஹ். பாவங்கள் நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் இல்லாமல் ஆகி தந்திரியா. அதற்கு காரணமாக எங்களை ஆகி தந்திரியா. எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய முயற்சிகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய நோக்கத்தில் இஹ்லாஸ் தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய நோக்கத்தில் இஹ்லாஸ் தந்திரியா அல்லாஹ். எங்களை நாங்கள் அனைவர்களும் இதே இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரியா அல்லாஹ். எங்களை ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்திரியா அல்லாஹ். எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையை சாக்கி தந்திரியா அல்லாஹ். يا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل اللهم وسلم على خير خلقه سيدنا محمد النبي أمه وعلى آله وصحبه وسلم الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.